الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقكم الله. وقال أيضا، الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء، والله يعدكم مغفرة منه وفضلا. صدق الله مولانا العظيم. وعن أنس رضي الله عنه قال، قال رسول الله صلى الله عليه وسلم، ما من رجل إلا يكلمه الله يوم القيامة ليس بينه وبينه ترجمان، فينظر أيمن منه ولا يرى إلا ما قدم، وينظر أيأم منه ولا يرى إلا ما قدم، وينظر بين يديه ولا ينظر إلا النار تلقاء وجهه. واتقوا النار ولو بشق ثمرة. أو صدق رسول الله صلى الله عليه وسلم. சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை சதைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், தும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் மீதேற்றமும் இந்த வையகத்துக்கு, இந்த உலகத்துக்கு இறுதியாக வந்துடித்த எனது உயிருளுமிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை தொண்டு தொட்டு அணுகும் பிசகாது பின்பற்றி நடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூத் தாபிஈன்கள், கியாமத் நாள் பரியந்தம் தோன்றி மறைய இருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால், கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, செய்யுதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த நாளிலே அவனுடைய கட்டளையை ஏற்று அவனுடைய மாளிகையில் நின்று ஒரு மாளிகையில் வந்து அவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஜலாலஹு அந்த குர்ஆனின் மூலமாகவும் அந்த சுன்னாவின் மூலமாகவும் என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்துமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ இவைகளை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், இவைகளை விட்டும் விலகி தவிர்ந்து ஒதுங்கிக் கொள்ளுமாறு, தூரமாக இருக்குமாறு இந்த இரண்டின் மூலமாகவே கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை விட்டும் முழுமையாக தவிர்ந்து விலகி ஒதுங்கிக் கொள்ளுமாறு அடியனாகிய எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு மனிதர்களாகிய எங்களை இந்த பூமியிலே சிருஷ்டித்து நாம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான வழக்கங்களை, இபாதத்துகளை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு கடமையாக்கி இருக்கிறான். இந்த அடிப்படையில் நாம் 5 நேரம் தொழுகின்றோம். வருடத்தில் ஒரு முறை நோன்பு பிடிக்கிறோம். வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றோம். இன்னும் வசதியுடையவர்கள் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றுகின்றோம். இவைகளை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு குறிப்பிட்ட கால நேர அடிப்படையில் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு கடமையாக்கி இருக்கிறான். தொழுகையை எடுத்து பார்ப்போம் என்றால், பாங்கு சொல்லப்பட்டால்தான் தொழுகை கடமையாக ஆகும்.
ஒரு புத்தியுள்ள பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணும் பாங்கு சொன்னால் வீட்டில் இருக்க முடியாது, தொழுகை கடமையாக ஆகிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறே நாம் நோன்பையும் எடுத்து பார்த்தால் மா வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்களும் நான் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரமபான் மாதத்தை அடைந்தால், புத்தியுடைய பருவ வயதை அடைந்தால் ஒவ்வொருவரும் அந்த கடமையை கட்டாயமாக விரும்பியோ விரும்பாமலோ செய்துதான் ஆக வேண்டும். இதை அல்லாஹ் கால எல்லை குறிப்பிட்டிருக்கிறான். அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமையை எடுத்துக்கொண்டாலும் வருடத்தில் கடைசியாக துல்ஹிஜ்ஜா மாதம் தான் வசதி படைத்தவர்களும், அதாவது ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ இவர்களும் சேர்ந்து இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செல்வார்கள். இதற்கும் அல்லாஹ் நேரத்தை காலத்தை குறிப்பிட்டிருக்கிறான். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய கடமையை எடுத்துக்கொண்டாலும் இதற்கும் வியாபாரிகள், பணக்காரர்கள், பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் முழு வருடத்திலும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வருடம் தொடர்ச்சியாக செய்கின்றார்கள், அதனுடைய நிசாவை அதனுடைய கணக்கை அடைந்தார்கள் என்று ஒரு வருடம் பூர்த்தியாக ஆனால் இதனை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுக்கு செல்லவிடாலவும் இப்படியாக இவைகளை காலம் குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு அல்லாஹுக்கு செல்லவிடாலவும் இவைகளை கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் அல்லாஹுக்கு செல்லவிடாலவும் இந்த சதகா தான தர்மம் என்று வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் 24 மணித்தியாலமும் பகலில், இரவில், உள்நாட்டில், வெளிநாட்டில் எங்கிருந்தாலும் கண்ணியமானவர்களே, இந்த வணக்கத்தை செய்யலாம் என்ற அடிப்படையில் இந்த சதக்கா தான தர்மங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு இந்த வணக்கத்தை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அவைகள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இவைகள் எப்படி ஒரு கடமையோ கண்ணியமானவர்களே, இவை ஒரு வணக்கமோ அதே போன்று இந்த சதகா தான தர்மங்களும் மிகப்பெரிய ஒரு கடமையாக கடமையாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த சதகா தான தர்மம் என்று வரும் பொழுதே எங்களுடைய சிந்தனைக்கு, எங்களுடைய மெமரிக்கு வருவது இது பணக்காரர்களுக்கு குறிப்பான ஒரு வணக்கம், அவர்கள் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இது மிகவும் ஒரு தவறான கண்ணோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் தவறான ஒரு கண்ணோட்டம் தான் இந்த கண்ணோட்டமாக இருக்கிறது. யாருக்கும் செய்யலாம், எவருக்கும் செய்யலாம். கண்ணியமானவர்களே, சாப்பிடுவதற்கு சாப்பாடும் கிடையாது, வீட்டிலே இருக்கிறார், எந்த வசதியும் கிடையாது. இவருக்கும் இந்த சதகாவை நினைத்தால் இந்த வணக்கத்தை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹுக்கு இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஏழை, இவர்கள் கூட இந்த வணக்கத்தை செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, நாம் உள்ளத்தில் ஆணித்தரவாக புரிய வைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய வசதிக்கு ஏற்ப, என்னுடைய தரத்துக்கு ஏற்ப, என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ப ஒரு பகுதியை நான் சதகாவாக கொடுக்கும் பொழுது அதை நான் நிச்சயமாக என்னுடைய ஒரு எதிர்காலத்துக்காக வேண்டி, தேவையுறக்கூடிய ஒரு காலத்துக்காக வேண்டி நான் அனுப்பி வைக்கின்றேன் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இதை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கக்கூடிய மிகப்பெரிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. பதீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாளில் சதக்கா செய்வதை நான் பார்த்தேன். அதிலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே, என்றாலும் நான் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோட்டியிருக்கக்கூடிய அந்த போர்வையை பார்த்தேன். அந்த போர்வையுமோ ஒட்டிந்து ஒட்டு போடப்பட்டதாக இருந்தது என்ற கருத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். எதை சொல்ல வருகின்றார்கள்? ஒன்றும் இருக்கவில்லை, வீட்டில் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கூட இருக்கவில்லை, எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றாலும் அந்த சதக்கா தான தர்மம் என்று வரும் பொழுது அதற்கு முந்தியதைக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பணக்காரர்களாக வசதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த கண்டிஷனும் எந்த ரூல் கண்ணியமானவர்களே எந்த நிபந்தனையும் கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய தருணத்தில் இருக்கின்றார்கள், கிதாபுகளில் எழுதுகின்றார்கள் அவர்களுடைய வீட்டில் ஆறு அல்லது ஏழு தீனார்கள் தான் இருந்திருக்கிறது. அதிலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், அமரவி ரசூலுல்லாஹ் அன் அத்தசத்தக பிஹா, அந்த ஆறு அந்த ஏழு தீனார்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சதகா தான தர்மம் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள், அதனை நான் சதகா செய்து விட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஏழை கிடையாது சகோதரர்களே. அவர்களும் இந்த வணக்கத்தை கண்ணியமானவர்களே மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் ஏதோ விழுமியங்களை, இதில் ஏதோ முக்கியத்துவங்களை அல்லாஹூ ஜல்லாலஹு ஜெயித்திருக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்தும் பொழுது, வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அவனுடைய மௌத்துக்கு பின்னால் அவன் உலகத்திற்கு திரும்பி வருவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அனுமதி கேட்பான். அனுமதி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அது எதற்காக வேண்டி அனுமதி கேட்பான் தெரியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான், இந்த சதகா தான தர்மத்தை நாம் செய்துவிட்டு திரும்பி வருகின்றேன் என்றுதான் இவன் அனுமதி கேட்பானாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அல்லாஹ் இதை குர்ஆனில் தெளிவுபடுத்தும் பொழுது உங்களுக்கு நாம் இவைகளை எடுத்திருக்கிறோமோ இவைகளை நீங்கள் தான தர்மமாக ஏழை எளியவர்களை தேடி போய் உதவி செய்யுங்கள். மின் கபிலி ஐயாத்தியாகுமுள் மௌத், உங்களுடைய ஒருவருடைய மௌத்து வருவதற்கு முன்பதாக இவற்றை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஒருவருடைய அகல் வந்துவிட்டால் அந்த மனிதர் அந்த சக்கராத்துடைய நிலையிலே ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹு தஆலா விதத்திலே செஞ்சுவார்கள், கதறுவார்கள். யா அல்லாஹ் ஃபயகூல ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின், இந்த உலகத்துக்கு நீ என்னை அனுப்பி வைத்தால் கண்ணியமானவர்களே இந்த இடத்துல பாருங்க, நான் சொல்லி விட்டு வருகிறேன், நான் நோன்பு பிடித்து விட்டு வருகிறேன், நான் ஒரு ஹஜ் செய்து விட்டு வருகிறேன், நான் ஒரு உம்ரா செய்து விட்டு வருகிறேன் என்று கதற மாட்டார்கள், என்று செஞ்ச மாட்டார்கள். நான் சதகா தான தர்மங்களை செய்துவிட்டு வருகிறேன் என்று அந்த நேரத்தில் கடர்வார்கள், செஞ்சுவார்கள். அல்லாஹ்வுடைய வழிமுறை யாருக்கும் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்? உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உலகம் தாருல் அமல், இங்கு அமல்கள் மாத்திரம்தான், இங்கு எந்த விதமான கூலிகளும் கிடையாது. ஆனால் ஆகிரத்துடைய வாழ்க்கை தாருல் ஜஜா, அங்கு கூலிகள் மாத்திரம்தான், அங்கு எந்த விதமான அமல்களும் கிடையாது. எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி இவற்றையெல்லாம் உட்படுத்தி அனுப்பி வைக்கின்றோமோ இவைகளை தான் கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, நாளும் கேட்கக்கூடிய நீங்களும் நிச்சயமாக கண்டுகொள்ளப் போகிறோம். ஒரு கவிஞர் கூறும் பொழுது, ஏ மனிதா, இதா தசத்தி சதக்கத்தின், நீ ஒரு சதக்கா தான தர்மம் செய்கின்றாய் என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள், உன்னுடைய பணங்களை நீ ஒரு பொழுதும் இழந்து விடமாட்டாய். ஆனால் பணத்தை தான் கொடுக்கிறாய், பணத்தை இழப்பதை போல்தான் இருக்கும், ஆனால் நீ பணத்தை இழப்பது கிடையாது. உனக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்திற்காக வேண்டி உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாத உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய பிள்ளை குட்டிகளோ, உன்னுடைய சொத்து செல்வமோ, உன்னுடைய அறிவாற்றலோ உதவி செய்ய முடியாத அந்த நாளுக்காக வேண்டி நீ உன்னுடைய அந்த தான தர்மங்களை அனுப்பி வைக்கின்றாய் என்பதை நீ நினைத்துக்கொள் என்று அவர் கூறியிருக்கிறார். ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறும் பொழுது அழகாக தெளிவுபடுத்துகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபரஐது மக்பரதன், ஒரு பெரிய செல்வம் படைத்த ஒரு மனிதனை அடிக்கெடுக்கக்கூடிய ஒரு கபரை நான் சந்தித்தேன். கபரிலே எழுதப்பட்டிருந்தது, அந்த கபரிலே எழுதப்பட்டிருந்தது, ஏ மனிதா, இங்கு வருபவர்கள் அனைவரும் பாடமாக படித்துக் கொள்ளுங்கள், இங்கு வருபவர்கள் சிறந்த பாடத்தை கற்றுவிட்டு செல்லுங்கள். ஏ மனிதர்களே, அதிலே எழுதப்பட்டிருந்தது, உன்னுடைய நீ பெரிய சொத்து செல்வன் காரன் தான் என்றாலும் உன்னுடைய ஒரு ரூபாயை கூட உன்னோடு இந்த கபருக்கு எடுத்துக் கொண்டு செல்ல முடியாது. என்றாலும் உனக்கு முடியும், அந்த பணங்களை முற்படுத்தி அனுப்பி வைப்பதற்கு முடியும். ஆனால் பெரிய உலகத்திலே ஆக பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே, மௌத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால், ஏதோ ஒரு இரண்டினால் மூன்று நாளைக்கு வைத்திருப்பார்கள். யாருக்குமே சொந்தமில்லாத ஒரு கபரிலே, யாருக்கும் சொந்தமில்லாத அந்த மண்ணறையிலே கண்ணியமானவர்களே ஒரு வெள்ளை ஆடையை போர்த்தி கண்ணியமானவர்களே அதிகமாக அதேகத்திலே உட்டி போகக்கூடிய ஒரு ஆடையை சுற்றித்தான் அங்கு அடக்கிவிட்டு வருவார்கள். அங்கு எங்குமே யாருமே இதுவரைக்கும் பணத்தை கொண்டு போனதும் கிடையாது, நாம் யாரும் நிச்சயமாக பணத்தை எடுத்து செல்லவும் முடியாது. கண்ணியமானவர்களே, அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, யாரெல்லாம் அனுப்பி இருக்கிறார்களோ இவர்களே கை சேதப்படுவார்கள், கொடுத்தவர்களே கை சேதப்படுவார்கள் என்று சொன்னால் நாம் பதுக்கி பதுக்கி எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கு என்று நாங்கள் சேர்த்து வச்சுட்டு போயிட்டோம் சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, எங்களை போல கை சேதவாதிகள் யாரும் கிடையாது, அனுப்பி வைத்தவர்கள் கை சேதப்படுவார்கள், விரங்கப்படுத்துகின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் மரணித்து விட்டார். அவர் மரணிக்கும் பொழுது முக்கியமான மூன்று வார்த்தைகளை சொன்னார், லைதஹு கான ஜதீதா, இது புதிதாக இருந்திருக்க கூடாதா, லைதஹு கான பரீதா, இது ரொம்ப தூரத்தில் இருந்திருக்க கூடாதா, லைதஹு கான காமிலா, இது பரிபூர்ணமாக பரிபூர்ண துண்டாக இருந்திருக்க கூடாதா என்று மூன்று வார்த்தையும் சொன்னார். அதே இடத்தில் மரணித்து விட்டார். ஜனாசா அடக்கப்பட்டதன் பின்னால் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இப்படியான மூன்று வார்த்தைகளை பாவித்தார், மரணித்து விட்டார், இதனுடைய யதார்த்தம் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், இந்த மனிதர் உலகத்தில் ஒரு நாள் வாழக்கூடிய நேரத்திலே ஒரு இடத்தால் நடந்து சென்று கொண்டிருந்தார். ரஜுலன், ஒரு மனிதனை பெற்றுக் கொண்டார். கடுமையாக கூதலில் அந்த மனிதர் நடந்து கொண்டிருந்தார், நடுங்கிக் கொண்டிருந்தார். சோம்பும் கதீமும், அவரிடம் ஒரு பழைய ஆடை இருந்தது. அந்த ஆடையை கலட்டி அப்படியே அவருக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார். இப்பொழுது இவர் மரணிக்கக்கூடிய இந்த தருணத்திலே இவருக்கு என்ன சொர்க்கத்துடைய பெரிய மாளிகை, ஒரு மாளிகை இவருக்கு காட்டப்பட்டது. மலக்குமார்கள் சொன்னார்கள், ஹாவா கசுரு ஏமஞ்சா, இது உன்னுடைய கோட்டை தான் என்று சொன்ன நேரத்திலே என்று சொல்லிவிட்டு மலக்குமார்கள் சொன்னார்கள், நீ ஒரு நாள் அந்த மனிதனுக்கு ஒரு ஆடையை கொடுத்தாயே, இதற்குண்டான கூலிதான் இது என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், லிஅன்னஹு கான பாலியன், அந்த ஆடு அந்த நான் கொடுத்த உடுப்பு இருக்கிறது தானே ஆடை, அது பழையதாக உட்டி போனதாக இருந்ததே, யா லைதஹு கான ஜதீதா, அது புதிதாக இருந்திருக்க கூடாதா என்றுதான் அந்த மனிதர் கதறுகிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், இன்னும் ஒரு தடவை அந்த மனிதர் ஒரு பாதையால் சென்று கொண்டிருந்தார், ஒரு சப்பானியான ஒரு வடிவினை பார்த்தார், அவர் தள்ளிக்கு செல்ல புறப்பட்டுக் கொண்டிருந்தார், இந்த மனிதர் அந்த மனிதரை அப்படியே கூட்டிக் கொண்டு போய் பள்ளிவாயலுக்கு பள்ளிவாயலுக்குள்ளே விட்டுவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது இவருக்கு அந்த சக்கராத்துடைய நேரத்திலே சொர்க்கத்துடைய ஒரு மாளிகை அவருக்கு காட்டப்பட்டது, அந்த மாளிகையை அவர் பார்த்தார். மலக்குமார்கள் சொன்னார்கள், பள்ளி வாயிலுக்கு சுமந்து சென்றாயே, இதற்குரிய கூலிதான் இது என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், மஸ்ஜித காண கரீபன், பள்ளி சமீபத்தில் தானே இருந்தது, லைதஹு கான பஈதா, அந்த பள்ளி தொலை தூரத்தில் இருந்தால் எனக்கு இன்னும் வெகுமதிகள் கிடைத்திருக்குமே என்றுதான் அந்த மனிதர் புலம்பினார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு தடவை வீட்டில் இருக்கும் பொழுது ஃபஜாஅத்தாயில், ஒரு யாசகர் வந்து பசிக்கிறது ஏதாவது தந்துடுவோம் என்று கேட்டார். அவரிடம் ஒரு ரொட்டி இருந்தது, அந்த ரொட்டியை இரண்டாக பறித்து ஒரு பகுதியை அவர் வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்து விட்டார். இப்பொழுது அவர் மரத்துண்ட சக்கராத்துடைய நிலைமையிலே இருக்கும் பொழுது சுருக்கத்துடைய ஒரு மாளிகை அவருக்கு காட்டப்பட்டது. அந்த மனிதர் மலக்குமார்கள் சொன்னார்கள், இது உன்னுடைய கோட்டை தான், நீ ஒரு தடவை உலகத்துடைய வாழக்கூடிய நேரத்திலே உன்னுடைய ரொட்டியில் அரைவாசியை கொடுத்தாய், இதற்குண்டான கூலி தான் என்று சொன்ன நேரத்திலே அந்த மனிதர் சொன்னார், என்னிடம் நான் அரைவாசியை உடைத்துக் கொண்டுதான் அவனுக்கு கொடுத்தேன், அந்த ரொட்டியை பூர்ணமாக அவனுக்கு முழுமையாக கொடுத்திருந்தால் சுருக்கத்தில் இன்னும் பெரிய அந்தஸ்துகள் கிடைத்திருக்குமே என்று தான் அந்த மனிதர் புலம்பினார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, கொடுத்தார் கொடுக்காமல் இருக்கவில்லை, கொடுத்தவர் கூட கண்ணியமான சகோதரர்களே அந்த நேரத்தில் கைசேதப்பட்டிருக்கிறார். நான் இன்னும் கொடுத்தால் நல்லனே என்று கைசேதப்பட்டிருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாளுடைய அந்த பயங்கரமான கட்டங்களில் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த தான தர்மங்களும் என்பதை கண்ணியமானவர்களே நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஜலாலஹு இதை குர்ஆனில் ஒரு ஆயத்தில் தெளிவுபடுத்தும் பொழுது, உங்களுடைய மௌத்துடைய சந்தர்ப்பம் வந்துவிட்டால், உங்களுடைய மௌத்து உங்களுக்கு நிச்சயப்பட்டதன் பின்னால் மனிதன் நீங்கள் ஆசைப்படுவது வேறொன்றுமல்ல, உலகத்துக்கு நான் திருப்பி அனுப்பப்பட வேண்டும், சதக்கா ஒரு சிறிய ஒரு ஈட்டம் பிறகு தீர்த்தையாவது நான் கொடுத்து விட்டு வர வேண்டுமே என்றுதான் ஒவ்வொரு மனிதனும் கைசேதப்படுவான் என்ற கருத்தை அல்லாஹுக்கு ஜல்லாலஹு அவனுடைய திருவரையாம் குர்ஆனில் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, எதனையெல்லாம் கொடுத்தோமோ இதுதான் கியாமத்துடைய நாளையில் நாம் கண்டுகொள்ள போகிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் மிகவும் பயங்கரமானது, அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஜலாலஹு ஒவ்வொரு தனி மனிதனுடனும் பேசுவான். وَمَا مِنْ رَجُلٍ إِلَّا سَيُكَلِّمُهُ رَبُّهُ، اللَّهُ جَلَّ جَلَالَهُ ஒவ்வொரு மனிதனுடனும் பேசுவான், அவனுக்கும் அந்த மனிதனுக்கும் மத்தியில எந்த டிரான்ஸ்லேட்டும் கிடையாது, எந்த தர்ஜமாவும் கிடையாது. நேரடியாக அல்லாஹ் பேசுவான். இப்பொழுது இந்த மனிதன் ஃபயந்துரு அய்மனமினுஹு, வலது பக்கம் பார்ப்பான். ஃபலா யந்துரு இல்லா மா கத்தம், எதனை இவன் முற்படுத்தி ஆதரவுக்காக வேண்டி அனுப்பி வைத்தானோ இதனை தான் நிச்சயமாக இவன் கண்டுகொள்வான். மேலும் சொன்னார்கள், ஃபயந்துரு அஷ்ஹமினுஹு, இவன் இடது பக்கம் பார்ப்பான். ஃபலா யந்துரு இல்லா மா கத்தம், அவன் எதனை உட்படுத்தி ஆகரத்துக்காக வேண்டி அனுப்பி வைத்தானோ அதனை தான் கொண்டு கொள்வான். மேலும் சொன்னார்கள், இவனுக்கு முன்னால் பார்ப்பான், இவனுக்கு முன்னால் பார்ப்பான். பலா யரா இல்லன்னார், கொழுந்து விட்டறியக்கூடிய அந்த பயங்கரமான நரகத்தை பார்ப்பான். இப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ மனிதர்களே, ஏ பணக்காரர்களே, ஏ வசதி படைத்தவர்களே, இத்தகுண்டார வலவு விசிக்கு தங்கா, நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஈச்சம் பழத்தினுடைய ஒரு கீற்றை பொறுத்தாவது சரி, நிச்சயமாக நீங்கள் அந்த பயங்கரமான நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பயங்கரம் நரகம் கண்ணியமானவர்களே, அந்த நரகம் மிகவும் பயங்கரமானது. அந்த நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு காரணம் கண்ணியமானவர்களே இந்த சதகாவும் தான தர்மங்களும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக உணர்த்துகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னும் ஒரு பக்கத்தில் அழகாக உணர்த்தும் பொழுது விளங்கப்படுத்துகின்றார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு முழுமையாக ஆடு அறுக்கப்பட்டு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, ஆயிஷாவே, இந்த ஆட்டை பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த ஆட்டை முழுமையாக பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஒரு தோல் புஜம் மாத்திரம் மீதமாக இருக்கிறது. சொன்னார், கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனைத்தையும் படுத்தி விட்டேன், ஒரே ஒரு தோல் புஜம் மாத்திரம் மீதமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நீங்க குடுத்துட்டேன்றீங்க, ஒரே ஒரு தோல் பகுதி இருக்கு, ஒரே ஒரு தோல், அதாவது தோல் பகுதி மாத்திரம் தான் இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி அல்ல, பக்கிய புல்லுஹா, இதையெல்லாம் நீங்க குடுத்துட்டீங்களோ இதெல்லாம் எங்களுக்கு மீதமாக இருக்கு, எந்த தோல் புஜத்தை நீங்க கொடுக்கலையோ லைர கதிசிஹா, அந்த தோல் புஜம் மாத்திரம் எங்களுக்கு மீதமாக, அதாவது இப்ப எங்களுக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கு, இதே நேரத்தில் நாங்க மரணிச்சா நாங்க எதை கொடுத்தோமோ அது எங்களுக்கு இருக்கு, எதை நாங்க கொடுக்கலையோ அது எங்களுக்கு கிடையாது, வேற யாராவது சாப்பிட்டுடுவாங்க, வேற யாராவது அனுபவிப்பாங்க என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே எங்களிடத்துல எவ்வளவு பெரிய சொத்து செல்வமும் இருக்கலாம், நான் ஊர்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கலாம், நான் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, நான் யோசிக்க வேண்டும், ஒவ்வொரு தனிமனிதனாகிய நான் யோசிக்க வேண்டும், என்னுடைய அந்த ஆகரத்துக்காக வேண்டி நான் எதனை அனுப்பி வைத்திருக்கிறேன், அனுப்பி வைத்ததுதான் மிச்சமே தவிர, கண்ணியமானவர்களே, எதனையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ என்னுடைய மனைவி அனுபவிக்க போகிறாள், என்னுடைய குழந்தைகள் அனுபவிக்க போகின்றார்கள், என்னுடைய குடும்பத்தினர் இதைக்காக வேண்டி சண்டையிட்டு இதனை அனுபவிக்க போகின்றார்கள் என்று என்பதை நாம் உணர்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக இந்த அமலில் நாமும் கருத்தினை செலுத்தக்கூடிய மக்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சதக்காவுடைய அமல் இருக்கிறது தானே, இது ஒரு தேசிப்பட்ட அமல் அல்ல. இந்த சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்? குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹு தஆலா யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். வயுர்பி சதகா, சதகாக்களை அல்லாஹ் வளர்க்கிறான். ஆனால் இந்த உலகளாவிய ரீதியில் எங்களுக்கு இது மாற்றமாக விளங்குகின்றது. எப்படி? வட்டி எடுக்கும் பொழுது பெரிய ஒரு தொகை வருவது போல் விளங்குகின்றது. ஒருவரிடம் கடன் எடுக்கும் பொழுது பெருசாக வருவது போல் விளங்குகின்றது. நினைவானவர்களே, இதனுடைய விபரீதம் அது அப்படியே இல்லாமலாக ஆக்கிவிடும். இதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் சதக்கா கொடுக்கும் பொழுது பணங்களோ செல்வங்களோ வளங்களோ அது அப்படியே எங்களுடைய கைகளை விட்டும் நழுவி செல்வது மாதிரி விளங்குது. ஆனா இவைகளை அல்லாஹ் வளர்க்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சதக்காக்களை வளர்க்கின்றான். ஹத்தா தகூன மிஸ்லல் ஜிபால், உங்களில் ஒருவர் ஒட்டக குட்டியை எப்படி வளர்க்கின்றீர்களோ இவ்வாறு மன தூய்மையோடு ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்கக்கூடிய சதக்காக்களை அல்லாஹுக்கு வளர்க்கிறான். எதுவரைக்கும்? ஹத்தா தகூன மிஸ்லல் ஜிபால், கியாமத்துடைய நாளில் இவர் ஆச்சரியப்படுவார். நான் ஒரு சாதாரண ஒரு சதக்காவை தானே செய்தேன், நான் ஒரு 20,000 ரூபாய் தானே கொடுத்தேன், நான் ஒரு 50,000 ரூபாய் தானே கொடுத்தேன், நான் ஒரு 1,00,000 ரூபாய் தானே கொடுத்தேன். ஆனால் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு இதனுடைய நன்மைகளை வளர்க்கிறான். ஆனால் இது கண்ணியமானவர்களே எங்களுக்கு இல்லாமலாகுவதை போல் விளங்கினாலும் அல்லாஹ் வளர்கிறான் என்பதை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அஷ்ஷைத்தானு யஅதுக்குமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, சதகா கொடுக்கும் பொழுது வறுமை உண்டாகும் என்ற சிந்தனையை, மோசமான செயற்பாடுகளை உள்ளத்தில் போடுகின்றார் என்று சொன்னால் இது ஷைத்தானுடைய செயற்பாடு. வல்லாஹு யஅதுக்கும் மஃபிரதம் மின்ஹு, நீங்கள் சதகா தான தர்மங்கள் செய்தால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து வஃபமுலா அதனை மேல்மிச்சமாக வளர்க்கிறான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்வதுதான் கண்ணியமானவர்களே, உலகத்தில் யாரு எதை சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் சொல்வதுதான் கண்ணியமானவர்களே நிச்சயமாக உலகத்தில் நிலைத்திருக்கும். மௌத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு அதனை அல்லாஹு தஆலா மேல்மிச்சமாக இவனுக்கு திருப்பி கொடுப்பான், நன்மைகளை திருப்பி கொடுப்பான் என்பதை கண்ணியமானவர்களே நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தில் ஆயத்தரமாக பதிய வைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு விடயத்தை சொல்கின்றேன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உள தூய்மையோட அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சதக்கா கொடுக்கின்றான் என்று சொன்னால், நாங்க செய்த ஆதியாரோட பிசினஸ் செய்யற மாதிரி நாங்க அல்லாஹுவோட ஒரு பிசினஸ் ஒரு தொழில் செய்யறோம், அது அல்லாஹ் எப்படி வளர்ப்பான் தெரியுமா? இன்றைக்கு உலகளாவிய ரீதியில நாங்க இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய வெற்றி, மதீனாவுக்கு மக்கள் எல்லாம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். பிப்ரே ரோமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணறு ஒரு மனிதர், ஒரு அன்சாரி மனிதருடைய கிணறாக இருந்தது. அவர் அந்த கிணற்றை, கிணற்றிலிருந்து தண்ணீரை நிரப்பி ஒரு முத்து என்ற அடிப்படையில் மக்களுக்கு விற்பனை செய்துதான், அது செய்வதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது. இப்பொழுது வந்த நேரத்திலே மக்கள் கஷ்டப்படுறாங்க, தண்ணீருக்கு சரியான கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏ மனிதா, மக்கள் தண்ணிக்கு சரியான கஷ்டப்படுறாங்க, இந்த கிணத்தை அல்லாஹுக்காக வேண்டி எனக்கு தந்துட்டாய்னு சொன்னா, சதக்கா செஞ்சாய்னு சொன்னா, நான் உனக்கு சொருக்கத்துல ஒரு பெரிய ஒரு தோடத்தை நான் பொறுப்பெடுத்து வாங்கித்தாரேன் என்று சொன்ன நேரத்துல அந்த மனிதர் சொன்னாரு, யார சூழல்லா லைசலி வலி யாலி கைரு வாலி, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இதை தவிர வேற எந்த சொத்தும் கிடையாது என்று மறுத்துட்டாரு. இப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, உஸ்மான் நீங்க இந்த கிணத்தை வாங்கி இந்த கியாமத் நாள் வரைக்கும் இதை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இதிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் மக்கள் பயன் பெறுவாங்க, உங்களுக்கு கூலி கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன நேரத்துல உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு உடனடியாக பேசி 35,000 தீனார்களை கொடுத்து அதை அப்படியே வாங்கி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இதை நான் வாங்கி உங்கள்கிட்ட தந்துட்டேன். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நான் வாங்கி தாரத்துக்கு முன்னால எந்த நிபந்தனைகளை அந்த மனிதனுக்கு சொன்னேனோ அதையும் நான் உங்களுக்கு நிபந்தனையாக சொல்றேன். நான் உங்களுக்கு சுருக்கத்துல நிச்சயமாக இதற்காக வேண்டி ஒரு தோட்டத்தை வாங்கி தாரத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால முஸ்லீம்கள் அந்த கண்ணீரை பாவித்தாங்க, கண்ணியமானவர்களே நிறைய பிரயோசனம் அடைந்தாங்க. இதற்கு பின்னால உமையாக்களுடைய ஆட்சி காலம், அதுக்கு பின்னால அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம், அதுக்கு பின்னால உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலம், இப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகுது. என்ன பிரச்சனை கேட்டா, இந்த கிணற்றுக்கு சூடாக இருக்கக்கூடிய பகுதியில அது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான பகுதி, அவர்கள் தள்ளி கொடுத்து வாங்கினது, கிணற மாத்திரம் தான் முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பகுதியில தென்னமரில ஈத்த மரங்கள் இருக்கிறது, அந்த ஈத்தப்பல மரங்கள் ஒவ்வொரு வருடமும் அறுவடை தருகிறது, இதனுடைய வருமானத்தை என்ன செய்யறது பெரிய பிரச்சனை. இப்ப முடிவுக்கு வந்தாங்க, இதுல வரக்கூடிய வருமானம் சுமாராக 1,550 டன் ஈட்ட பழம் ஒவ்வொரு வருடமும் வருது. எவ்வளவு பறக்க இப்ப என்ன செஞ்சாங்க, அதுல வரக்கூடிய வருமானத்தை ரெண்டாக பிரிச்சாங்க. ஒரு பகுதியை அப்படியே தாருல் ஐதாம் அனாதை இல்லங்களுக்கும், இன்னும் ஒரு பகுதியை உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட்ட தொடங்கி அந்த அக்கௌண்ட்ல கல்லே போட்டு வந்தாங்க. இப்ப சவுதி அரசாங்கத்தில கையில இந்த மக்காவும் மதீனாவும் கிடைச்சிருச்சு. இப்ப டெவலப்மெண்ட் ஸ்டார், இப்ப என்ன செய்யறது அக்கௌண்ட்ல பள்ளியும் இருக்கு. இப்ப அரசுக்கு சுமாராக கொஞ்சம் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு காணிய அந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடிய சல்லியால அதை அப்படியே வாங்கி பெரிய ஹோட்டல்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கும் போனா தெரியும் உஸ்மான் பில்டிங் சொல்லி அது பேரடிச்சு இருக்கும். இன்றைக்கும் கூட அந்த பில்டிங் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர்ல இருந்து கொண்டிருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஹோட்டல்களிலிருந்து கூலி முழுமையாக முழு ஹோட்டல்களுக்கும் ஒவ்வொரு மாதாந்த வருமானம் சகோதரர்களே 50 மில்லியன் சவுதி ரியால்கள் இன்றைக்கும் கூட வருமானம் வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொடுக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, அந்த ஏழைகளுக்கு அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிச்சிருப்பாங்களா, ஏண்ட அக்கௌண்ட்ல கியாமத் நாள் வரைக்கும் தள்ளி நிறைந்து கொண்டே இருக்கும் என்பதை அவர்கள் கண்ணியமான சகோதரர்களே சற்றும் நினைத்து பார்த்திருப்பார்களா? நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இப்பொழுதும் வருகிறது நிச்சயமாக கியாமத் நாள் வரும் வரைக்கும் கண்ணியமானவர்களே எவ்வளவு பெரிய மண்ணுக்கு வாழ்ந்தாலும் பூமிக்கு மேலால உலகத்தில எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பணக்காரர் அவர். புண்ணியமான சகோதரர்களே, வயிறு பிசதகார் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான், சதகாக்களை அல்லாஹ் வளர்க்கிறான், அல்லாஹ்வுக்கு இப்படியும் வளர்க்க முடியும் சகோதரர்களே. எனவே நாம் படிக்க வேண்டிய பாடம், நாம் உணர வேண்டிய பாடம், கண்ணியமான சகோதரர்களே, ஏழைகள் இருக்கின்றார்கள், சமூகம் என்று வரும் பொழுது ஒரு சமுதாயம் என்று வரும் பொழுது பணக்காரர்களை விட ஏழைகள் தான் அதிகமாக இருப்பார்கள். அந்த ஏழைகளுக்கு அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு இந்த பணக்காரர்களுடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை நிச்சயமாக வைத்திருக்கிறான். இவைகளை கண்ணியமானவர்களே, நாம் அவர்களை தேடி போய் கொடுக்க வேண்டும். எங்களுடைய இந்த ஏரியால, எங்களுடைய இந்த இலங்கை நாட்டில எவ்வளோ மக்கள் கண்ணியமானவர்களே வசதி இல்லாம கண்ணியமானவர்களே மதத்தை அளவுக்கு கூட கண்ணியமானவர்களே சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்நியவர்களுடைய உதவியின் மூலமாக எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், செல்வ செழிப்பு படைத்தவர்கள் அவர்களுடைய செல்வங்களை அவர்களே அனுபவிக்கின்றார்கள். யாருக்கும் கொடுப்பது கிடையாது சகோதரர்களே. இது கசப்பான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த நாட்டில் மதத்தை விட்டும் பணத்துக்காக வேண்டி, அற்ப காசுகளுக்காக வேண்டி மதத்தை விட்டும் சென்றவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, பட்டியல் போட்டு சொல்லலாம். காரணம் என்ன? பணக்காரர்கள் நாம் இந்த விடத்தில் கண்ணியமானவர்களே கருத்தனை செலுத்துவது கிடையாது. நாமும் எம் பணமும் என்று நாம் செயற்படுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு மோட்டுக்கு பின்னாலும் எந்த நன்மையும் கிடையாது சகோதரர்களே. உலகத்திலும் அது மிகப்பெரிய ஆபத்து. இந்த பண இந்த சதக்கா இந்த தான தர்மங்கள் இருக்கிறது தானே கண்ணியமானவர்களே. ஒருபொழுதும் நினைத்து விட வேண்டாம், இது ஒருபொழுதும் இல்லாமலாக கூடிய என்று நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா, நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மம் எங்களுடைய பணத்தை கண்ணியமானவர்களே சுத்தப்படுத்தும். இந்த சதக்கா பணத்தை சுத்தப்படுத்தும் சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா மஅஷரத் துஜார், ஏ வியாபாரிகளே, நீங்கள் வியாபாரம் செய்கின்றீர்கள், பலவிதமான இன்றைக்கு இலங்கையில வியாபாரங்கள் நடக்கிறது, அதிலே வீண் சத்தியங்கள், அதிலே ஏமாற்றங்கள், அதிலே மோசடிகள் நடைபெறுகிறது. இந்த சதக்காக்களின் மூலமாக, சதக்காக்களை கொடுப்பதன் மூலமாக அந்த மோசமாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய பணத்தை நிச்சயமாக இது சுத்தப்படுத்தும் சகோதரர்களே. சுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, எங்களுடைய பணத்தை பாதுகாக்கும் சொத்துக்களை, எங்களுடைய ஸ்டோர்களை கூட இந்த சதக்கா பாதுகாக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன் இஸ்தத்அத அன் தஹ்ஃபத கன்ஸக், உன்னுடைய பொக்கிஷங்களை வியாபார ஸ்டோர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கு விரும்புறீங்களா? அதுல புல்ல நரிக்காம இருக்கணுமா? அது பழுதாக இருக்கணுமா? அல்லா தக்குல உசூர், அதாவது பூச்சி புழுக்கள் அதை கடித்து அடித்து உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதத நீங்க விரும்புறீங்களா? அல்லா தக்குல உள்ளுசூர், கல்வர்கள் அதனை சாப்பிடக்கூடாது என்று விரும்புகின்றீர்களா? சிலர் நினைக்கலாம், நாம் அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துதான் வைத்திருக்கிறோம் என்றாலும் நாம் சதக்கா கொடுக்க மாட்டோம், எங்களுடைய பணம் எங்களுக்குள்ளால் இருக்கட்டும், எங்களுடைய பணம் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாலே அது சுத்தி கொண்டிருக்கட்டும், நாம் வெளியில் பொன் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய சொத்து செல்வம் வெளியே போய்விடும் என்று சிலர் யோசிக்கலாம், சில பணக்காரர்கள் யோசிக்கலாம். என்றாலும் இப்னு மஸ்ஊத் கூறுகின்றார்கள், உங்களுடைய சொத்து செல்வங்களை அந்த கல்வர்கள் சாப்பிடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? ஃபஅல் பிஸ்ஸதகா, சதகாவின் மூலமாக அதனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். நாம் யோசிக்கலாம், இன்றைக்கு வெளிப்படையில எங்களுடைய ஸ்டோர உடச்சி கொண்டு போறது மாத்திரம்தான் களவு என்று நாங்கள் யோசிக்கலாம். இது மாத்திரம் களவல்ல, தெளிவானவர்களை சில பணக்காரர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க, யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, அது அவங்களுடைய பணம், அது அவங்களோட இருக்கும். இவங்க எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, எனக்கு இத்தனை ஆபீஸ் இருக்கு, எனக்கு கீழால இத்தனை படித்தவர்கள் வேலை செய்யறாங்க என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒன்றிற்கு வெளிப்படையில களவெடுக்கிறது, இன்னும் ஒன்றிற்கு தன்னுடைய அறிவாற்றல் படம் பெருத்தி அறிவாற்றலை பயன்படுத்தி இன்றைக்கு பேங்க் அல்ல வேற வேற இடங்கள்ல எப்படி தள்ளீர கொலை அடிக்கிறாங்களோ அப்படி கலவரிக்கிறது. நீங்க கொடுக்கலையா அப்படியாக அல்லாஹுக்கு அழகு அறிவாற்றலை பயன்படுத்தி கலவெடுக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு சீராக அல்லாஹ் வேலை செய்ய வைப்பான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, மிகவும் நாம் ஜாக்கிரதையாக கண்ணியமானவர்களே, மிகவும் நாம் கருத்தனை செலுத்த வேண்டிய ஒரு கட்டம். கண்ணியமானவர்களே, பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் சதகாவின் மூலமாக எங்களுடைய சொத்து செல்வங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இதனை கொடுக்காமல் சேர்த்து வைக்கக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். ஒரு காபாவை பிடித்துக் கொண்டு ஒரு மனிதர் துஆ செய்து கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் போய் கேட்டார்கள், உன்னுடைய பாவம் என்ன என்று கேட்டபொழுது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்ன அம்வாலி கசீரதன், எனக்கு அதிகமான பணங்கள் இருக்கிறது, இன்ன குயூலி கசீரதுன், எனக்கு அதிகமான குதிரைகள் இருக்கிறது, ஆனால் இதா சஅலனி அபுதுன், ஒரு அடியான் என்னிடம் வந்து ஏதாவது கேட்டா, ஏதாவது ஒரு தேவையை முறைப்பாடு செஞ்சா, கண்ண சஅலதன் மின்னாரின் தக்ருஜு மின் வஜ்ஹி, என்ற முகத்திலிருந்து ஒரு நெருப்பு கங்கு வெளியாகிறத போல எனக்கு அப்படியே சூடாகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பாதி ஏ பாவியே, தனஹ அன்னா, எங்களை விட்டு முதுங்கி செல்வாயாக, அலா தஅரிஃப் அன்ன அஸ்ஸஹாபத மினல் ஈமான், ஏ மனிதா, கொடை கொடுப்பது மற்ற மக்களுக்கு அருள் கொடுப்பது இது ஈமானில் உள்ள விடயம் என்பதை நீ மறந்து விட்டாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சதகாவ நாங்க எங்களால நாங்க உள்ளுக்கு வச்சுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. சகோதரர்களே, சிலர் கொடுக்காம சேர்த்து வச்சிருக்கலாம், சிலர் வச்சு கொண்டிருக்கலாம், இன்னும் சிலர் கண்ணியமானவர்களே எங்களுடைய சமூகத்தில எங்களை இந்த நாட்டில இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய கொலை வல்லர்கள். எப்பொழுது சொன்னா மக்களுக்கு எல்லாம் ஏதாவது இரகசியமாக இல்ல பரகசியமாக, அதாவது ஒரு தேவை வேலை வந்துட்டா, ரமதானுடைய மாதம் வந்துட்டா, இதுக்காக வேண்டி முன்னால வந்து உதவி செய்வாங்க. ஏன்? தான் ஒரு பணக்காரர் என்பதை காட்டிக் கொள்வதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படியாப்பட்ட பணக்காரனை வச்சுதான் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு நரகத்தை ஆரம்பிப்பான். சலாசத்துன் துஅத்தரு பிஹி நார் ஜஹன்னம். நபியே அவங்க சொன்னாங்க, மூன்று பேர், இந்த மூன்று பேரையும் வைத்துதான் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு நரகத்தை ஆரம்பிப்பான். அதுல முதலாவது சொன்னாங்க, ஒரு ஷஹீத், தான் பிரபலியத்த நாடி ஷஹீதாக ஆனவர், ஒரு ஆலிம், ஒரு தர்காரி என்று சொல்லப்படுவதற்காக வேண்டி இஹ்லாசுக்கு மாற்றமாக செயற்பட்டவர். மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னஹு ஜவ்வாத், அவர் ஒரு கொடை வள்ளல், சமூகத்தில் பெரிய கொடையாளி என்று சொல்வதற்காக வேண்டி இவர் செயற்பட்டவர். இவரை கொண்டுதான் அல்லாஹுக்கு ஜல்லஜலாலஹு அந்த நரகத்தை ஆரம்பிப்பான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக நாம் எங்களுடைய எண்ணங்களை மாற்றி அல்லாஹுக்காக வேண்டி செய்யும் பொழுது கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அந்த சதகாக்கள் ரத்துல் பலா, நிச்சயமாக எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்ணியமானவர்களே இல்லாமலாக ஆக்கிவிடும். இந்த ஹதீஸுக்கு கீழாக ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. இமாம் சௌகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண் இருந்தால், அவர் தன்னுடைய குழந்தையை ஒரு தடவை ஒரு காட்டுக்கு பகுதியால் கொண்டு செல்லும் பொழுது ஒரு ஓநாய் ஒரு ஓநாய் வந்து அவளை அப்படியே கொண்டு சென்று விட்டது, அந்த குழந்தையை சென்று கடித்துக் கொண்டு விட்டது. இப்பொழுது இவளும் அதற்கு பின்னால் பிடிப்பதற்காக வேண்டி ஓடினால் இவளிடம் கையில் ஒன்றும் இருக்கவில்லை, ஒரு ரொட்டி துண்டு இருந்தது. முன்னால் ஒரு யாசகன் தான் வந்தான். அந்த யாசகனை பார்த்து, இந்த ரொட்டியை உனக்கு நான் சதகாவாக தருகின்றேன் என்று கூறி அந்த ரொட்டியை கொடுத்து விட்டால் அந்த யாசகன் சென்று விட்டான். ஆனால் அந்த ஓநாய் சற்று நேரத்திற்கு பின்னால் ஓடி வந்து அந்த குழந்தையை இவருக்கு முன்னால் அப்படியே வைத்து விட்டு சென்று விட்டது. சென்றும் பொழுது ஒரு அசரீதி சத்தம் வந்தது, ஹாரிஹி லுக்மத்துன் பிலுக்மத்தின், ஹாதிஹி லுக்மத்துன் பிலுக்மத்தின், நீ அந்த யாசகனுக்கு கொடுத்த அந்த ஒரு கவலத்திற்கு பகரமாக ஒரு கவலத்தை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலஹு அந்த ஓலாயிடமிருந்து பாதுகாத்து உனக்கு தந்துவிட்டான் என்ற அசரீதி சத்தம் வந்தது. நிச்சயமாக ஒரு மனிதன் தன்னுடைய பலா பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டுமா, கடன் தொல்லைகளில் இருந்து உலகளாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமா, நிச்சயமாக அதற்கும் இந்த சதகா தான் மறந்து என்பது கண்ணியமானவர்களே நாம் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய குடும்பங்கள்ல எவ்வளவு நோயாளிகள் இருப்பாங்க, சொல்ல முடியாத நோயாளிகள். இந்தியாவுக்கு வேணுமா, பாகிஸ்தானுக்கு வேணுமா, பங்களாதேஷுக்கு வேணுமா, ஏந்திய நாடுகளுக்கு நாம் மருத்துவத்துக்காக வேண்டி கொண்டு போய் வந்திருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, ஷிஃபா கிடைத்திருக்காது, ஆனால் இந்த சதகாவில் அதற்குண்டான ஷிஃபாவை வைத்திருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவு மர்தாகும் பிஸ்ஸதகா, இந்த சதகாவின் மூலமாக நீங்கள் அதாவது உங்களுடைய நோயாளிகளுக்கு ஷிஃபாவை தேடிக்கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் என்னிடம் வந்தார், வஷகா இலைய குர்ஹதன், முன்து சபரி சினீன், ஏழு வருடங்களாக அவருக்கு ஏற்பட்ட ஒரு விதமான நீங்க முடியாத நீங்காத ஒரு பொக்களத்தை பற்றி என்னிடம் முறைப்பாடு செய்தார். இந்த மனிதனை பார்த்து நான் சொன்னேன், கதா, இந்த இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துல உக்கானன்னா சிஹாஜத்தின் இழல்மா, மக்கள் தண்ணீருக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி ஒரு கிணற்றை தோண்டி உதவி செய்துவிட்டு வா என்று சொன்ன நேரத்திலே அந்த மனிதர் போனார், உதவி செய்தார். சபரி அமினல் மரம், அவருடைய நோய் அதே இடத்தில் மூன்று நாட்களுக்கு பின்னால் அந்த நோய் குணமானது என்ற கருத்தை அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். நிச்சயமாக உங்களுடைய எவ்வளவு பெரிய நோயாக இருக்கலாம், வைத்தியர்கள் கைவிட்ட நோயாக இருக்கலாம், இந்த சதகாவை கொடுத்து பாருங்கள், தேவை உடையவர்களை தேடி போய் ஒரு சதகாவை கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக அந்த நோய்க்கு கண்ணியமானவர்களே நிச்சயமாக அல்லாஹ் தீர்வை உண்டாக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த சதகா தான தர்மங்கள் எங்களுடைய அமல்கள் கண்ணியமானவர்களை இன்றைக்கு குன்றிவிட்டதன் காரணமாக, இவைகளை விட்டும் நாம் தூரமானதன் காரணமாக மிகப்பெரிய சோதனைகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாட்டில் மாத்திரம் அல்ல, பூரா உலகத்திலும் கண்ணியமானவர்களே மிகப்பெரிய சோதனைகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழிவதற்கு என்ன அடையாளங்கள் சொன்னார்களோ அந்த அனைத்து அடையாளங்களும் இன்று வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதற்குண்டான காரணம் வேறு எதுவும் கிடையாது கண்ணியமானவர்களே, அறிவாற்றலில் குறைபாடு கிடையாது, சொத்து செல்வங்களில் குறிப்பூடுதல் கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது கண்ணியமானவர்களே. முஸ்லிம்களாகிய நாம் தான் இதற்குண்டான அடிப்படை காரணம். நாம் பள்ளியை விட்டும் தூரமாகிவிட்டோம், நாம் சதகா தர்மங்களை விட்டும் தூரமாகிவிட்டோம் கண்ணியமானவர்களே, நாம் நோன்பை விட்டும் தூரமாகிவிட்டோம், நாம் ஏனைய எல்லா இபாதத்துகளை விட்டும் தூரமாகி அல்லாஹுடைய உதவியை கண்ணியமானவர்களே ஒரு பொழுதும் அடைந்து கொள்ள முடியாது, அடைந்தவர்கள் உலகத்தில் கிடையவே கிடையாது. நிச்சயமாக நாம் கியாமத் நாள் வரும் வரைக்கும் வாழ்ந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் விமோசனமான நிம்மதியான வாழ்க்கையை ஒருபொழுதும் உண்டாக்க மாட்டான். நாங்கள் தீனின் பக்கம் திரும்பும் வரைக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தபாயத்தும் பில்லீனா, நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இதா தபாயத்தும் பில்லீனா வரவீதும் பிஸ்ஸரா, அதாவது அதாவது சாமிய செய்கையில் ஈடுபட்டு அஜ்னாபல் பக்கர், மாடுகளுடைய வாடுகளை பிடித்து நாங்கள் பண்ணை செய்கையில் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்றிருந்தால், சொல்ல சொல்லாகும் அலைக்கும் சுல்லன், அல்லாஹ் உங்களுக்கு இழிவை சாத்தி விடுவான், நீங்கள் இந்த தீனின் பக்கம் பரிபூர்ணமாக திரும்பும் வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு இழிவை சாத்தி விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எதுவும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் பள்ளியின் பக்கம் திரும்ப வேண்டிய நிலைமை இருக்கிறது. நாம் எங்களுடைய சிரியா நாட்டு மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். இன்று அவர்களுக்கென்றால் நாளை நமக்கு என்பதை உணர்ந்து கண்ணியமானவர்களே, நாம் அமல்களோடு பள்ளியோடு இபாதத்தோடு சதகாதான தர்மங்களின் பக்கம் நாம் திரும்புவோம் என்றிருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு சார்பான ஆட்சியை எங்களுக்கு தோதுவான நிலைமைகளை அல்லாஹ்வுக்கு ஜல்லாலஹு உண்டாக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நூற்றுக்கு நூறு இந்த தீனின் பக்கம் திரும்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்வுக்கு ஜல்லாலஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. எவ்வளவு பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாயாக. நூற்றுக்கு நூறு தீனின் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக மாற்றுவாயாக. ஐந்து நேரம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுவாயாக. எங்கள் அனைவரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா ஆகிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit SLHub.